நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வணக்கம் வேதாராய்ச்சி அன்பர்களே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 57:2.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பிலிப்பியர் 4:5 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் இதுவரை கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் என்ன என்பது பற்றியும், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மாதிரி யார் என்பது பற்றியும், கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் அல்லது பந்தய பொருள் என்ன என்பது பற்றியும் சிந்தித்தோம். இந்த 4 கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அடிப்படை பலன் வலிமை என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நாம் சிந்தித்த ஒவ்வொரு காரியமும் அடிப்படை வலிமை இல்லாதிருந்தால் பொருளற்றதாக மாறிவிடும். வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம், அதை கடைபிடிப்பதற்கான வலிமை இல்லாவிட்டால் பிரயோஜனம் அற்றதாக மாறிவிடும். நாம் காணும் முன்மாதிரி நம் வாழ்க்கையில் காணப்பட சக்தி இல்லாவிட்டால் அதுவும் வீணான ஒன்றாக காணப்படும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் வலிமை நம்மிடம் காணப்படாவிட்டால் பந்தய பொருளும் பொருள் அற்ற ஒன்றாக மாறிவிடும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அடிப்படை வலிமை என்ன என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதுவே இந்த அதிகாரத்தின் மைய பொருளாக காணப்படுகிறது. இந்த 4 முதல் 4 கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் வலிமை ஊற்று என்று அவர் கூறுகின்றார். 5-7 ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று கூறுகின்றார். அதுபோல 8-9 கிறிஸ்துவை சிந்தித்துக் கொண்டே இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஆற்றலின் களஞ்சியம் என்றும், தொடர்ந்துள்ள பகுதிகளில் கிறிஸ்துவே நம்மை பலப்படுத்துகிறவர் என்றும் நாம் பார்க்கிறோம். நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு தான் பரலோகத்திற்கு செல்கிறேன் என்று மேல்வீட்டறையில் கூறிய போது இதை குறித்து தெளிவாக கூறினார் அல்லவா? யோவான் 14:3 இதை குறித்து மிகவும் தெளிவாக கூறினார். அந்த வாசஸ்தலம்தான் நம்முடைய குடியிருப்பு. அந்த மகிமையை பற்றி பவுலப்போஸ்தலன் கூறினார். இப்பொழுது 4 மற்றொரு முக்கியமான பகுதிக்கு வருகிறார். 1, சந்தோஷம் வல்லமையின் உறைவிடம் அல்லது வல்லமையின் ஊற்று என்பது பற்றி அவர் இங்கு குறிப்பிடுவதை நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 4:1.
ஆதலால் எனக்கு பிரியமும்
வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரை இவ்விதமாக அழைப்பது பிலிப்பி பட்டண விசுவாசிகள் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை கவர்ந்திருக்கிறார்கள் என்றும், அவர் பிலிப்பியரை எவ்வளவு அதிகமாக நேசித்தார் என்பதும் நமக்கு புலப்படுகிறது. எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே என்று அவர்களை அவர் அழைக்கிறார். இந்த உலகத்திலும் அவர்களே அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணமானவர்கள். இந்தபடியே என்று அவர் குறிப்பிடுவது அதற்கு முன்னதாக அவர் சொன்ன காரியங்களை ஞாபகப்படுத்துவதாக அமைகிறது. பவுல் யூத மார்க்கத்தவர்களை குறித்தும் தங்களை பற்றியும் உலகத்துக்குரியவர்களை பற்றியுமே சிந்திப்பவர்களை குறித்தும் எச்சரிப்பு கொடுத்ததை இங்கு நினைவுபடுத்துகிறார். 1:27 நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறுலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் கூறிய காரியமே இங்கு வலியுறுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக உள்ள 2 அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பாக 2 குறிப்பிட்டு அவர்கள் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்கும்படியாக அவர்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று கூறுகின்றார். பிலிப்பியர் 4:2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். பிலிப்பி சபை விசுவாசிகளை வெகுவாக பாராட்டிய பவுல் இந்த வசனத்தில் 2 குறிப்பிட்டு அவர்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவர்கள் 2 விசுவாசிகள்தான். ஆனால் ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். விசுவாசிகளுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக காணப்பட்டால் அவர்கள் சபைகளில் பிரிவினை உடையவர்களாக காணப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் பல்வேறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் அவர்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகவே காணப்பட வேண்டும். ஏனென்றால் பலவிதமான அவயவங்கள் காணப்பட்டாலும் பலவிதமான செயல்பாடுகள் காணப்பட்டாலும் அவையாவும் ஒரே சரீரத்தின் அங்கம் அல்லவா? பிலிப்பியர் 4:3 அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. இங்கு மேலும் பவுலப்போஸ்தலன் பெயர் சொல்லப்படாத ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை சுட்டிக்காட்டி எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் இடையே கர்த்தருக்குள் ஒற்றுமையையும் ஒருமனப்பாட்டையும் உண்டு பண்ண முயற்சி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறார். அந்த இருவரையும் பாராட்டக்கூடிய வார்த்தைகளும் இங்கு கூறப்படுகிறது. அவர்கள் குறையும் சுட்டிக்காட்டப்படுகிறது. சுவிசேஷ விஷயத்தில் அவர்கள் பவுலோடு மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் மற்றும் கிளமந்தோடு கூட அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் காரியங்களில் உதவியாக இருந்தவர்கள். அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் திட்டவட்டமாக கூறுகின்றார். பவுல் இங்கு ஜீவ புத்தகம் என்று குறிப்பிட்டிருக்கும் பதத்தை நாம் வேத புத்தகத்தில் பல இடங்களில் காண்கிறோம். தேவன் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்டவர்களின் பெயர்கள் பரலோகத்தில் உள்ள ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் அதை அறிந்திருந்தார். இஸ்ரவேல் மக்கள் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி தங்களுக்கு தெய்வங்களை தெரிந்து கொண்டபோது அவர்கள் பாவ மன்னிப்புக்காக மோசே இவ்விதம் மன்றாடுகிறார். யாத்திராகமம் 32:32 தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான் என்று வாசிக்கின்றோம். லூக்கா 10:20 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதாக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று கூறியதை நினைவில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல இடங்களில் ஜீவ புத்தகத்தை பற்றிய குறிப்புகள் நாம் பார்க்கிறோம். 69 சங்கீதம் 28 வசனத்தில் நீதிமான்களின் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது என்ற உண்மை வெளிப்படுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை எவர்கள் தங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சுவிசேஷத்துக்கு உடன்பட்ட விசுவாசிகளின் பெயர்கள்? சுவிசேஷம் அறிவிப்பதில் ஊழியர்களோடு கூட மிகவும் பிரயாசம் எடுத்துக்கொண்டவர்களின் பெயர்கள், அதாவது ஜபத்தில் ஊழியரோடு கூட போராடுகிறவர்கள், தங்களையே ஊழியத்துக்காக செலவிட கொடுத்தவர்கள், இவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் காணப்படும் என்பது எவ்வளவு உறுதியானது. ஆதலால் சந்தோஷப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். பிலிப்பியர் 4:4 வசனத்துக்கு வருவோம். இது மிகவும் ஒரு உன்னதமான வசனம். பிலிப்பியர் 4:4 வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று கூறப்பட்டிருப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையாகும். எப்பொழுதும் என்று கூறப்பட்டிருப்பது எந்த சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலும் என்று பொருள்படும். பகலானாலும் இரவானாலும், கடினமான சூழ்நிலையானாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையானாலும், வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்து காணப்பட்டாலும் ஒளிமயமாக காணப்பட்டாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதன் முக்கியத்துவத்தை தவறவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று வலியுறுத்துகிறார். சந்தோஷம் என்பது நாம் வலிய வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றல்ல, அது பரிசுத்த ஆவியின் கனியாக காணப்படுகிறது. அந்த ஆவியின் கனியை ஆண்டவரே நமக்கு கொடுக்க முடியும். தேவன் கொடுக்கும் சந்தோஷத்தை ஒருவன் பெற்றிருக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் வல்லமை இருக்க முடியாது. தேவன் கொடுக்கும் சந்தோஷம் வல்லமையின் ஊற்றாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தபின் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக ஒரு மேடை அமைத்தான். வேத பாரகனாகிய எஸ்ரா கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வந்து அந்த மேடையில் ஒரு பிரசங்க பீடத்தில் நின்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் ஜனங்களின் காதுகள் கேட்க அதை வாசித்தான். தேவனுடைய வார்த்தையை இதுவரை கேட்டிராத அந்த மக்கள் நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டபோது சத்தமிட்டு அழுதார்கள். அப்பொழுது நெகேமியா சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பெலன் என்றான் என்று வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த நன்மைகளை மகிழ்ச்சியோடு அனுபவிப்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பதே நமது பெலனும் நம்மை செயல்பட வைக்கும் சக்தியின் உறைவிடமாகவும் காணப்படுகிறது. மகிழ்ச்சி இல்லாமல் வல்லமையுள்ள கிறிஸ்தவனாக நாம் வாழ முடியாது. கர்த்தர் தரும் மகிழ்ச்சி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சந்தோஷமே மகிழ்ச்சியின் ஊற்று. கர்த்தர் தருகின்ற மகிழ்ச்சி இன்று வேறு விதத்தில் உலகத்தால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. நவீன வணிக உலகம் சந்தோஷத்தை மாய்மாலமாக தாக்கி வருகிறது. மனிதன் அனுபவிக்கும் அனைத்து நவீன விஞ்ஞான சாதனங்களும் நிலையற்ற உள்ளத்தை கரைப்படுத்தும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்களாக மாற்றப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். மனிதன் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எவ்வளவும் செலவு செய்ய தயாராக இருக்கிறான். மற்றவர்களை சிரிக்க வைப்பவர்கள் இன்று பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கதைகளை கேட்க மக்கள் திரள் திரளாக கூடுகிறார்கள். சற்று நேரம் சிரிக்க வேண்டும் என்பதே அவர்கள் நோக்கம். இவர்களெல்லாம் அற்ப சந்தோஷத்தை அனுபவிக்க இத்தனை முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் சந்தோஷம் இயற்கையாக வருவதில்லை. பாவத்தினால் வரும் துக்கம் மனிதனை நிரப்பியிருப்பதால் சந்தோஷத்தை மனிதன் தேடுகிறான். ஒரு ஊரில் ஒரு சர்க்கஸ் நடந்து கொண்டிருந்தது. அதில் மக்களை சிரிக்க வைக்கும் ஒரு கோமாளியின் நிகழ்ச்சியை காண பெருவாரியான கூட்டம் சென்றது. அந்த ஊரில் உள்ள மனநிலை மருத்துவரிடம் ஒருவர் வந்து, ஐயா, நான் சிரித்து பல நாட்கள் ஆயிற்று, என் துக்கம் நீங்க உதவி செய்ய மாட்டீர்களா என்றான். டாக்டர் அவனிடம், நீங்கள் ஏன் சர்க்கஸுக்கு போகக்கூடாது? அங்கு ஒருவர் நன்றாக சிரிக்க வைக்கிறாராமே என்று கூறினார். அப்பொழுது அந்த மனிதன், ஐயா, நான் தான் அந்த கோமாளி என்றானாம். மனிதன் சந்தோஷமாய் இருப்பது இயற்கையான காரியம் அல்ல பிரியமானவர்களே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்கும் சந்தோஷத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அதை தேவனுடைய சந்தோஷம் என்று நாம் கூறுகின்றோம். தேவனுடைய சந்தோஷம் நம்முடைய பலனாக இருக்கும். இதை நாம் பாடலாக பாடுகிறோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்று நாம் பாடுகிறோம். இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே என்று நாம் உற்சாகமாக பாடுகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக என்றும், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்றும் பாடுகிறார். இதை நாம் 5:11 வாசிக்கிறோம். அதுபோல 70:4 உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று வாசிக்கின்றோம். மகிழ்ச்சி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை உப்பு சப்பற்ற வாழ்க்கையாக காணப்படும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கவே முடியாது. எனவேதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் எழுதுகின்றார். அவசரமும் நெருக்கமும் மன இறுக்கமும் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதன் தன்னை லகுப்படுத்திக் கொள்ள பல வழிகளை நாடுகின்றான். இன்று மனிதர்கள் பலவிதமான உபாயங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மனநிலையை சீர்படுத்தும் வேளை என்றும், களிப்பான வேளை என்றும் தங்களுக்கு அவர்கள் நேரங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மனிதர்கள் சேர்ந்து மது அருந்தவும் ஆடவும் பாடவும் செய்கின்றார்கள். அவர்கள் அந்த களிப்பான வேளை தங்கள் பிரச்சனைகளை மறக்கவும் மேற்கொள்ளவும் உதவும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சியான வேளை முடிந்து அவர்கள் திரும்பி வரும்போது முன்னிலும் அதிக சோர்வோடு காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் காணப்படும் ஏதோ ஒரு குறைவை நிறைவு செய்வதாக எண்ணி இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள். மெய்யான சந்தோஷம் கிறிஸ்துவில் மாத்திரம் உண்டு என்று அவர்கள் உணரவில்லை. மனநிலை சீர்படுத்தும் நேரம் என்பது நம்முடைய சபைகளிலும் இன்று வைத்துக் கொள்வது நல்லது. கர்த்தரை புகழ்ந்து பாடும் பாடல்களும் அவரை துதிக்கும் துதியும் இடம்பெறும்போது உண்மையிலேயே மனநிலை சீர்படுகிறது. அப்படியானால் கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருப்பவர்களும் கோபத்தோடு காணப்படுபவர்களும் தங்கள் மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள முடிகிறது. நம் ஆராதனை வேளைகள் மகிழ்ச்சியான வேளையாக மாற வேண்டும் பிரியமானவர்களே. அது நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் நேரமாக காணப்பட வேண்டும். ஜெபிக்கும் வேளைகளை நாம் வல்லமையின் நேரம் என்று அழைக்கிறோம். உண்மைதான், வல்லமைக்கு ஊற்று சந்தோஷம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆகவே நாம் ஜெபிக்க கூடி வரும்போது எந்த காரியத்துக்காகவும் ஜெபிப்பதற்கு முன்பாக, தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் காணப்படும் சந்தோஷத்தை எடுத்து போடுவதே சாத்தானின் முக்கிய வேலையாக இருக்கிறது. சாத்தான் ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் உள்ள சந்தோஷத்தை எடுத்துவிட்டால் அவன் மன சோர்வு அடைந்து தேவனை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறான். அதைத்தான் பிசாசானவன் எதிர்பார்க்கிறான். பிரியமானவர்களே, மனச்சோர்வுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அங்குதான் சாத்தான் தன் பிடியில் நம்மை சிக்க வைக்கிறான். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவரோடு கூட இசைந்திருப்போம், அவருடைய சித்தமே செய்வோம். அடுத்தபடியாக பிலிப்பியர் 4:5 பாருங்கள். பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சாந்த குணம் என்பது பிறர் நமக்கு செய்யும் தீமையான காரியங்களையும் நமக்கு விரோதமாக பேசும் வசை மொழிகளையும் பொறுமையோடு சகித்துக் கொள்வது மட்டுமல்ல, தீமைக்கு நன்மை செய்வதையும் அது குறிக்கிறது. தீமைக்கு நன்மை செய்வது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு முக்கியமான பாடம். இன்று நம்மில் பலர் பொறுமை அற்றவர்களாக காணப்படுகிறோம். நாம் சிந்திக்கும் வண்ணமாகவே மற்றவர்களும் சிந்திக்க வேண்டும், நாம் கொண்டிருக்கும் கருத்துக்களையே மற்றவர்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சிறிய காரியங்களை பெரிதுபடுத்தி சபை ஐக்கியத்தை விட்டுவிடுகிறோம். விசுவாசிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் சிறிய காரியங்களின் நிமித்தம் பிளவுபட்டு பிரிந்து கிடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நாம் ஒற்றுமையோடு உயர்த்தி காட்ட வேண்டிய காரியம் நமக்கு உண்டு. அதுவே நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்தி காட்டும் பணியில் மாற்றுக்கருத்து உள்ளவர்களோடும் இசைந்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று பவுல் கூறுவதை கவனியுங்கள். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய சகிப்புத்தன்மை, நம்முடைய பொறுத்துக்கொள்ளுதல், நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தன்னுடைய நிருபத்தில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று கூறுவதை 1 பேதுரு 2:21-22 நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சாந்த குணம் யாவராலும் அறியப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் எப்பொழுதும் சமீபமாகவே இருக்கிறார். தாவீது கர்த்தர் தன் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று கூறுவதை நாம் வாசித்திருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த வார்த்தைகள் கர்த்தரின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய பொறுமை இன்மையினால் விசுவாசத்தை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. நம்முடைய நோக்கம் கர்த்தருடைய வருகையில் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். உபத்திரவத்தின் காலத்தை கடந்து செல்ல விசுவாசி அழைக்கப்படவில்லை. உபத்திரவத்தின் காலம் வருவதற்கு முன்னதாகவே கர்த்தரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவரோடு நாம் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சந்தோஷம் பெருகும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காயும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் உம்முடைய சொந்த ஜீவனை நீர் தந்தீர், எங்களை மீட்டுக் கொண்டீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக தந்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தராதிருப்பது எப்படி என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எல்லாவற்றையும் எங்களுக்கு வாக்கு பண்ணின உம்மை நாங்கள் நம்பவும் உம்மில் சந்தோஷமாயிருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசம் அந்த கிரியையை எங்களில் வெளிப்படுத்தட்டும். அதன் மூலமாக எங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் ஆண்டவரே வெளிப்படட்டும். அப்படிப்பட்டதான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, பிரசங்கி புத்தகத்தின் முன்னுரை பகுதி புத்தக வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாய் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.